ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய இந்த இனிமையான மாலை பொழுதுல நம்ம எல்லாரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு வந்து யோகினி ஏகாதசி அல்லது சுத்த ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இந்த யோகினி ஏகாதசி இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பகவானுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் ஆரத்திலாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பகவத்கீதை படிக்கிறோம். இன்னைக்கு வந்து பகவத்கீதையில 2வது அத்தியாயம் 60வது ஸ்லோகம் படிக்க இருக்கிறோம். ஓகே. யதோ ஹி வ்யபி கௌந்தேய புருஷஸ்ய பசிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசவம் மனஹ. அர்ஜுனா, கட்டுப்படுத்த முயலும் பகுத்தறிவுடைய மனிதனின் மனதையும் பலவந்தமாக இழுத்து செல்லும் அளவிற்கு புலன்கள் சக்தி வாய்ந்ததும் அடங்காததும் ஆகும். இந்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணா புலன்கள் எவ்வளவு கொடூரமானது அப்படின்னு சொல்ற. ஈவன் ஒருவேளை கடினமா முயற்சி பண்றவங்களால கூட புலன்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினம். மனதை புலன்களையும் மிகச்சிறந்த யோகிகள் கூட கிருஷ்ணா சொல்றாரு, கட்டுப்படுத்த முயலும் பகுத்தறிவுடைய மனிதனின் மனதையும். பகுத்தறிவுடைய மனிதன், சாதாரண மனிதன் இல்ல, பக்குவமான மனிதனால கூட மனதை வந்து ஒருநிலைப்படுத்தும் போது என்னாகும், பலவந்தமா எடுத்து செல்லும் அளவுக்கு, பலவந்தமாக இழுத்து செல்லும் அளவுக்கு புலன்கள் சக்தி வாய்ந்தது. புலன்கள் வந்து ரொம்ப ஆபத்தானது. துர்த இந்திரிய சர்ப்பகால பட்டலி, பாம்பு மாதிரி புலன்கள். புலன்கள் இருக்கு இல்லையா, நம்முடைய சென்சஸ் புலன்கள், கண்ணு காது மூக்கு வாய், இது வந்து பாம்பு மாதிரி. பாம்பு வந்து ரொம்ப ஆபத்தானது. அதை வந்து யாரால கண்ட்ரோல் பண்ண முடியும், பாம்பாட்டினால தான் கட்டுப்படுத்த முடியும். பாம்பாட்டி வந்து எப்பேற்பட்ட கொடிய பாம்பா தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருவோம். அதே போல இந்த பாம்பாட்டி என்ன பண்ணிடுவான், பாம்புடைய பல்ல பிடுங்கிடுவான். ஏன்னா பாம்புக்கு வந்து பல்ல தான் விஷம். பாம்பு பல்ல பிடுங்கிட்டா என்ன ஆயிடும், பயந்துக்க வேண்டியது இல்லை, பாம்பு கூட விளையாடலாம். ஏன்னா அதோட விஷத்தை பிடுங்கியாச்சு, பல்ல பிடுங்கியாச்சு. அந்த மாதிரி கிருஷ்ண பக்தர்கள் எப்படி இருக்கணும்னா பாம்பாட்டி மாதிரி இருக்கும். புலன்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அதே சமயம் புலன்கள் வந்து பல்லு பிடுக்கப்பட்ட பாம்பு மாதிரி இருக்கணுமா, அப்படின்னா நம்ம பயந்துக்க வேண்டாம். இல்லாட்டி பயம், புலன்களை வச்சு நம்ம பயந்துக்கணும். ஏன்னா எப்போ என்ன வேணாலும் புலன்கள் வந்து இழுத்து செல்லும். கண்ணு காது மூக்கு வாய் ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, இந்த ஐம்புலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான, அது ஒவ்வொரு டைரக்ஷன் எடுத்துட்டு போகும் ஒவ்வொரு வழியில. இங்க ரொம்ப அழகா உதாரணம் இருக்கு, கிருஷ்ணா சொல்றாரு பகவத்கீதையில. பொருளில் வந்து ப்ரோபார் மென்ஷன் பண்ணியிருக்க, இந்த உடம்பு வந்து ஒரு ரதம் மாதிரி, ஒரு தேர். இந்த உடம்பு வந்து ஒரு தேரோட வச்சுக்கோம், இந்த உடம்பு தான் தேர்னு வச்சுக்கோம். இந்த தேர்ல வந்து ஒரு தேர் இருக்குன்னா அந்த தேர்ல 5 குதிரை இருக்கும். 5 குதிரை வச்சிருந்தா வச்சிருப்பாங்க தேர் ஓட்டுறதுக்கு. அந்த 5 குதிரைக்கு கூட ஒரு கயிறு இருக்கும், ஒவ்வொரு குதிரைக்கு ஒரு கயிறு இருக்கும், மூக்கு நாங்க இல்லையா. இந்த தேர் இருக்கும், தேர்ல குதிரை இருக்கு, குதிரைக்கு கயிறு இருக்கு, 5 குதிரை கயிறு. அப்புறம் ஒரு டிரைவர் இருப்பார், ஓட்டுநர். அந்த ஓட்டுநர் கையில தான் அந்த கயிறு இருக்கும் இல்லையா. தேர் இருக்கு, தேர்ல 5 குதிரை இருக்கு, 5 குதிரை கயிறு பூட்டியிருக்கு. அதுல ஒருத்தர் டிரைவர் உட்காந்துருக்காரு, டிரைவர் வந்து இந்த கயிறு பிடிச்சி வண்டி ஓட்டுறாரு. தென் பேசஞ்சர், வண்டியில பிரயாணம் பண்ணக்கூடியவர், இந்த வண்டியில் ஏறி பிரயாணம் செய்யறவர். இப்ப ஏதோட உண்மை இது உதாரணம், நம்ம உடம்பு தான் தேர், நம்ம உடம்பு ஒரு தேர் மாதிரி. இந்த தேர்ல 5 குதிரை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 5 புலன்கள், கண்ணு காது மூக்கு வாய் தோல் புலன்கள். இந்த 5 புலன்களும் 5 குதிரையோடு ஒப்பிடுங்க, கம்பேர் பண்ணு. தென் இந்த குதிரைக்கும் டிரைவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் மனது, கயிறு. இந்த கயிறு இருக்குல்ல, இந்த குதிரையை பிடிச்ச கயிறு, அந்த கயிறு தான் மனது. தன் ஓட்டுநர் யாரு, புத்தி, புத்தி தான் ஓட்டுறவர். ஆத்மா யாரு, பேசஞ்சர், ஆத்மா வந்து பிரயாணம் பண்றாரு. இந்த உடல்கிற ரதத்துல புலன்கள்ங்கிற குதிரையை பூட்டியிருக்கு, மனங்கிற கயிறால இணைக்கப்பட்டிருக்கு, புத்திங்கிற டிரைவர் வண்டி ஓட்டுறாரு, ஆத்மா பிரயாணம் பண்றாரு. ஆத்மா இந்த உடல் உட்காந்துருக்கு, 5 புலன்கள், 5 குதிரை, மனங்கிற கயிறு, ஓட்டுநர் டிரைவர், மனம் புத்தி, தென் ஆத்மா பேசஞ்சர். இப்போ இந்த ரதம் வந்து கரெக்டான வழியில போகணும், ரதம் ஸ்ட்ரைட்டா போகணும்னா இந்த டிரைவர் என்ன பண்ணும், அந்த குதிரையோடைய கயிறை வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் இல்லையா. 5 குதிரையோடைய அந்த வாரை பிடிச்சி அப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிக்கணுமோ பிடிச்சி உழுக்கணும், ஓட்டணும். இப்போ குதிரையை வாரம் விடக்கூடாது, 5 வாரியும் கட்டியை பிடிச்சிட்டு ஓட்டணும், டிக் 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 ஓட்டுறாங்க இல்லையா. குதிரை ஓட்டும் போது 5 வாரு கையில பிடிச்சிட்டு அந்த ஓட்டுநர் வண்டி ஓட்டுறாரு. தென் பேசஞ்சர் உட்காந்துருக்காரு வண்டியில, ஆத்மா உட்காந்துருக்காரு. இந்த குதிரைய பிடிச்சிருக்கிறவரு மனோங்கிற கயிறு, புலன்கள்ங்கிற குதிரைய மனங்கிற கயிறால போட்டு இணைச்சு புத்திங்கிற டிரைவர் பிடிச்சிருக்காரு, ஆத்மா உட்காந்துருக்கு. இந்த குதிரை என்ன பண்ணு இயல்பா ஒரு டைரக்ஷன் இழுத்துட்டு போகும். இந்த ஒரு அஞ்சு குதிரையை நேரா போகணும்னா அந்த டிரைவரோட கை கண்ட்ரோல்ல இருக்கு. டிரைவர் ஒரு கயிறு விட்டுட்டாருங்களே அது ஒரு டைரக்ஷன் எடுத்துட்டு போகும், இன்னொரு கயிறு விட்டா இந்த பக்கம் எடுத்துட்டு போகும், அஞ்சு கயிறு விட்டா அது அஞ்சு டைரக்ஷன்ல போகும். என்ன ஆகும், வண்டி வந்து சரியா பேலன்ஸா போகாது, அப்புறம் கீழே விழுந்துட வேண்டியதான். ஆத்மா வந்து இந்த வண்டியில பிரயாணம் பண்றது ரொம்ப கஷ்டமா இல்லையா? ஒரு தேர்ல வந்து குதிரையை ஓட்டுற வந்து திறமையானவனா இருக்கும். அந்த மாதிரி இந்த புலன்கள்ங்கிற குதிரை இருக்கு இல்லையா, அது அப்படி ஒவ்வொரு டைரக்ஷனு போகும். கண்ணு இப்படி பார்த்துட்டே இருக்கும், காது எதாவது கேட்கணும், வாய் ஏதாவது சாப்பிடணும், புலன்கள் ஏதாவது அனுபவிக்கணும் புலனின்பம். புலனின்பம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, அது ஒவ்வொரு டைரக்ஷன் எடுக்கும் ஒவ்வொரு புலன்களும். இந்த புலன்களோட உயர்ந்தது மனது. இந்திரியாணி பராராகு இந்திரியப்ப பரமனஹா மனசஸ்து பராபுத்தி யோ புத்தே பரதர்ஷபா. கிருஷ்ணா சொல்றாரு புலன்களை விட உயர்ந்தது மனது. ஏன்னா மனது நினைச்சா புலன்களை கட்டுப்படுத்தலாம். இந்த கண்ணு பார்க்குது, ஏன் அந்த படத்துக்கு போக கூடாதா? சினிமா போஸ்டர் பாக்குறோம் இல்லையா, சினிமா போஸ்டர் பார்த்தோன்னே நல்லா இருக்கே இது படம், நூறு நாள் ஓடி இருக்கேன் இதுக்கு போலாமா? தன் மனது சொல்லணும், ஏய் அது பார்க்கக்கூடாது, இது கிருஷ்ண பக்திக்கே சாதகம் இல்லை, இது கிருஷ்ண பக்தி ஆபத்தானது அப்படின்னு மனதுல இருந்து என்ன மனதோட வேலை என்ன வந்துட்டே இருக்கும். ஒரு மனது சொல்லுது படத்துக்கு போகலாம், இன்னொரு மனது என்ன சொல்லணும் போகக்கூடாது. அந்த போகக்கூடாதுங்கிறது தீ பண்றது புத்தி. புத்தி வந்து என்ன பண்ணணும் சொல்லணும், ஆ இது போகாத மனசே, நீ இப்படிதான் உண்டு பண்ணிட்டே இருப்ப என்னத்தை. மனதோட வேலை என்னது, என்ன உண்டு பண்ணிட்டே இருக்கும். மனதோட வேலை என்னத்தை உற்பத்தி பண்ணிட்டுதான் இருக்கு. நிறைய எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும், ஏற்றுக்கொள்றது நிராகரிக்கிறது, ஒரு விஷயத்தை யோசிக்கிறது அப்புறம் அடையணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் மனதோட வேலை. மனது இந்த மாதிரி திட்டம் போடும்போது புத்தி வரும். இப்போ அந்த குதிரை ஒரு பக்கம் இழுக்குதா, கயிறு யார் கையில இருக்கு, டிரைவர் கையில இருக்கு. டிரைவர் யாரு, புத்தி. புத்தி என்ன சொல்லணும், ஏ குதிரை அந்த பக்கம் போகாத, நீ இழுத்து பிடிச்சிக்கணும், அது இழுக்கும் ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி புத்தி என்ன சொல்லணும், நீ வந்து கிருஷ்ண பக்தி பண்ற, நீ பகவான்கிட்ட போகணும், நீ பக்தியில பக்குவாகணும், இதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு சாதகம் இல்லை ஏத்துக்காத, இது கிருஷ்ண பக்தி சாதகமானது ஏத்துக்கோ. பக்த பிரலாத படம் பாரு, மகாபாரதம் பாரு, ராமாயணம் பாரு, இப்படி புத்தி சொல்லணும். மனது என்ன சொல்லணும், கீழே எண்ணங்கள் தான் ஓடும். நேத்து உள்ள ஸ்லோகத்துல படிச்சோம், நேத்து என்ன ஸ்லோகத்துல படிச்சோம், கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்றாரு, விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹா ரசவர்ஜம் ரசோப்பிய பரம் திருஷ்டுவானி வர்த்ததே. மனதுக்கு வந்து உயர்ந்த சுவையை கொடுக்கணும், உயர்ந்த சுவையை கொடுத்து பழகிட்டா சின்ன சுவையை ஓடாது, சின்ன சின்ன ஆசைகள் ஓகே ஓடாது. அப்ப கிருஷ்ணாவுடைய உணர்வு, கிருஷ்ண பக்திங்கிறது மனதுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சுவை, அது பழகிடுச்சுன்னா சின்ன சின்ன விஷயங்கள ஓடாது. ஆனா இப்போ நாம அதுலயும் பக்குவம் ஆகாதனால மனது ஓடுது, என்ன பண்ண, புத்தி வச்சு பிடிச்சி இழுக்கணும், அப்பதான் மனது வந்து ஒழுநிலைப்படும். இல்லாட்டி எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் நம்ம நினைச்சுக்கலாம், நான் இப்போ ஆரம்ப நிலையை பக்தர் ஒன்றும் இல்லையே, நான் அஞ்சு வருஷமா கிருஷ்ண பக்தி பண்றேன், பத்து வருஷமா கிருஷ்ண பக்தி பண்றேன், நான் ரொம்ப வருஷமா ஹரே கிருஷ்ணா வந்து ஜெபம் பண்றேன், நான் வந்து ஏகாதசி விரதம் இருக்கேன், என் மனதை நான் கட்டுப்படுத்திடுவேன், ஒருபோதும் அப்படி நினைக்க கூடாது. எப்பவுமே நம்ம மனதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளவு வருஷம் கிருஷ்ணா என்ன சொல்றாரு, பெரிய பெரிய பலவான்கள் கூட விழுந்துருவாங்க, பெரிய பெரிய பலவான்கள், விஸ்வாமித்திரர், சௌபரி முனிவர், அந்த மாதிரி பெரிய பெரிய ரிஷிகள்லாம் விழுந்துட்டாங்க மனதோடைய உந்துதலால. அதனால நம்ம எப்பவுமே ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு வந்து யோகினி ஏகாதசி இல்லையா, இந்த யோகினி ஏகாதசி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது. எல்லா ஏகாதசியும் ரொம்ப விசேஷமானதுதான், ஏகாதசி வந்து கிருஷ்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது. யார் ஒருத்தர் வந்து ஏகாதசி விரதம் இருக்காங்களோ அவங்க கிருஷ்ணாவுக்கு மிகவும் பிரியமானவங்க. இப்ப இதுக்கு முன்னாடி பாண்டவர் நிர்ஜல் ஏகாதசி, நிர்ஜல் ஏகாதசி வந்தது, அதனுடைய மகிமைகளை வந்து யுதிஷ்டிர மகாராஜ் கிருஷ்ணர் இடத்துல கேட்டார். இப்ப அதே போல இந்த ஏகாதசி வந்தோடனே இதோட மகிமையிலையும் கேட்கிறார், கிருஷ்ணா இந்த ஆஷாட மாதத்துல, அதாவது ஆணி மாதத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசி கிருஷ்ணபக்ஷா, கிருஷ்ணபக்ஷத்துல ஆஷாட மாசத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசியுடைய மகிமை என்ன, அதை பத்தி எனக்கு சொல்லுங்க, நான் கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என் கிருஷ்ணா வந்து யுதிஷ்டிர மகாராஜ் சொல்றேன், இந்த ஏகாதசி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, இந்த ஏகாதசி விரதம் யார் இருக்காங்களோ அவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க எல்லா விதமான பாவ வினைகள் இருந்து விடுபடுவாங்க, அவங்க பக்தி தொழில பக்குவமாய் என்னுடைய உலகத்தை வந்து அடைவாங்க. அப்புறம் இந்த ஏகாதசி விரதம் யார் இருக்காங்களோ அவங்க வந்து கிட்டத்தட்ட 80,000 பிராமணர்களுக்கு உணவளித்த பலன் அடைவாங்க, ஆயிரக்கணக்கான பசுக்களை தானம் செய்த பலன் அடைவாங்க, நூற்றுக்கணக்கான ராஜஸ்ரீ யாகங்கள் செய்து இப்படி எல்லாம் சொல்லிட்டே வர்றார் கிருஷ்ணா, அப்படி மகிமைகள். அப்புறம் இது சம்பந்தமா நான் புராண கதை ஒன்று ஒன்று சொல்றேன் உனக்கு. இந்த ஏகாதசி விரதத்தினால எவ்வளவு பலன் அடைஞ்சாங்க. ஒரு சமயம் குபேரன், குபேரன் வந்து செல்வன், செல்வத்துக்கு அதிபர், செல்வத்துக்கு இன்சார்ஜ் குபேரா. குபேரா வந்து சிவபெருமானுடைய மிகச்சிறந்த பக்தர், சிவபெருமானுடைய பக்தர்ல ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர், ரொம்ப உன்னதமான சிவபெருமான ரொம்ப அன்புள்ளவர் குபேரன். ஸோ குபேரனுடைய ஊர் வந்து அழகாபுரி, அழகாபுரிங்கிற ஊர்ல தான் குபேரன் இருக்கார், அவருடைய கிரகம் உலகம் சொர்க்கத்தில் அழகாபுரி. அந்த அழகாபுரியில வந்து குபேரன் தினமும் சிவபெருமானை வழிபடுறார். அங்க வந்து மானசரோவர் ஒரு ஏரி இருக்கு, மானசரோவர் ஏரியை சுத்தி நிறைய தோட்டங்கள் அமைச்சு விதவிதமான மலர்கள், தேவலோகத்துல மலரக்கூடிய அற்புதமான மலர்களை கொண்டு சிவபெருமானை தினமும் வழிபடுறார். நிறைய ஸ்லோகங்களை சொல்லி பிரார்த்தனைகள் செய்து சிவபெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம், தினமும் பூக்களால் அர்ச்சனை பண்றாரு, பூக்களை மாலையா தொடுத்து போடுறாரு. இப்படி தினமும் நித்தியம் பூஜை, நித்திய பூஜா, தினமும் சேவை, மங்களாரதி, தர்ஷனார்த்தி மாதிரி சந்தியா ஆர்த்தி, இப்படி எல்லா ஆர்த்தியும் பண்ணி குபேரன் வந்து சிவபெருமானை வழிபட்டுருக்கு. அப்ப அவர் வந்து அவருக்கு ஒரு சர்வன்ட் இருந்தார், ஒரு சேவகர் ஹேமமாலின்னு ஒருத்தர். ஹேமமாலிக்கு என்ன சேவை கொடுத்திருந்தாருன்னா, தினமும் மலர்களை சேகரித்து கொடுக்கணும். அந்த மானசரோவர் ஏரியை சுற்றி உள்ள மலர்களை சேகரித்து கொண்டு வந்து குபேரனுடைய பூஜைக்கு கொடுக்கணும். அந்த வரக்கூடிய மலர்களை கொண்டு ஒரு மாலையை தொடுக்கிறது, அப்புறம் அர்ச்சனை பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தினமும் இந்த ஹேமமாலி என்ன பண்ணுவாருன்னா, மலர்களை கொண்டு வந்து குபேரன்ட்ட சேர்த்துருவாரு. கரெக்டா அந்த பூஜை டைம்ல வந்துடும், ஒரு பூஜை பண்ணிட்டு இருப்பார். ஹேமமாலிக்கு ஒரு அழகான மனைவி, அவங்க மேல ரொம்ப பிரியம் அவளுக்கு, சொரூபவதி, சொரூபவதின்னு பேரு. இந்த ஹேமமாலி என்ன பண்ணாரு, சொரூபவதி மேல அவருக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட், மனைவி மேல ரொம்ப பிரியம், மனைவி ரொம்ப அழகா இருந்தா கேட்க வேணும், எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட், கூடுதலான பற்றுதல். அதனால இந்த ஹேமமாலி எப்பவுமே அவர் மனைவியோட ரொம்ப சந்தோஷமா உல்லாசமா இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆயிடும், பூக்களை பறிச்சிட்டு இருக்கும்போது அவன் மனைவியோடைய அழகில் மயங்கிப்படுறது. யாரு? ஹேமமாலி. தன் அவன் மனைவியோட அழகில் மயங்கினோடனே பூக்கள் எல்லாம் பறிச்சு அங்கேயே விட்டுட்டு மனைவி கூட சந்தோஷமா இருக்க. பூஜைக்கு வேற நேரம் ஆயிட்டே இருக்கு, பூ எல்லாம் வரல. குபேரன் பார்த்துட்டே இருக்காரு, என்னாச்சு நீ ஏன் வரல, இந்நேரம் வந்திருக்கணுமே, பூஜை நேரம், பூஜை காலம் முடிய போகுது, இதுதான் ரைட் டைம், நான் தினமும் இந்த நேரத்துல தான் சிவபெருமானை ஆராதிக்கிறேன், அர்ச்சனை பண்றேன், இந்த ஹேமமாலி என்னானா ஏன் இன்னும் கொண்டு வரல, அவருக்கு ரொம்ப டைம் ஆக பதட்டம் ஆயிட்டே இருக்கு, ஏன்னா நேரம் ஆயிடுச்சுல, அவருக்கு அடுத்து பூஜை பண்ணும், அடுத்தது வேலை இருக்கு, பகவானுக்கு போகா படைக்கணும், அடுத்தடுத்து சேவையெல்லாம் நின்று போயிடும், அப்புறம் அவருக்கு அவருடைய மற்ற சேவைகள்லாம் இருக்கு. என்ன பண்ணாரு, பார்த்துட்டே இருக்காரு, நேரம் ஆயிட்டே இருக்கு. உடனே அவருடைய சேவகர்களை கூப்பிட்டு, எக்ஸ்டர்களை கூப்பிட்டு, போய் ஹேமமாலி என்னன்னு பாரு, எனக்கு ரொம்ப கோபமா வருது, பூ இன்னும் வந்து சேரல, நான் என்னுடைய பிரபு ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? குபேர். குபேரன் வந்து ஹேமமாலியை தேடி ஆள் அனுப்புறாரு. இந்த சர்வன்ட் வந்து பார்த்தா அவன் பூவெல்லாம் பறிச்சு அப்படியே விட்டுட்டு, பறிக்கிறத பாதையில விட்டுட்டு தன் மனைவி கூட சந்தோஷமா இருக்க. இதை பார்த்த உடனே அவன் சேவன் சர்வன்ட் எல்லாம் வந்து சேவகெல்லாம் வந்து குபேரன்ட்ட சொல்றாங்க, இந்த ஹேமமாலி வந்து பூ பறிக்கிறது விட்டு அவன் மனைவியோட கொஞ்சிட்டு இருக்காரு, உல்லாசமா இருக்காரு. அப்படியா? உடனே அந்த மூடனை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. யாரு? குபேர். தென் இவங்க போய் அவனை கூட்டினவாரு, பாரு நம்ம மன்னர் வந்து மேல ரொம்ப கோபமா இருக்காரு, உன்னை உடனே அழைச்சின்னு வர சொன்னார். உடனே உனக்கு ரொம்ப பயம், உடம்பெல்லாம் நடுங்குது, பயத்துல வந்து கை காலெல்லாம் உதறுது, ஐயோ இன்னைக்கு எனக்கு என்னென்ன தண்டனை கொடுக்க போறான்னு தெரியலையே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே, என் மனைவியோட அழகில் மயங்கி போய் நான் என்னுடைய சேவையிலிருந்து தவறி போயிட்டேன், என் எஜமான் என்ன தண்டனை கொடுக்க போறாரு தெரியலன்னு பயந்து வரான், பயந்து போய் முகம்லாம் வாடி போய் அப்படி நடுங்கிட்டே வரான். யாரு? ஏமமா. குபேரன் வந்து கேட்கிறாரு, ஏ முட்டாள் மூடனே, உனக்கு அறிவு இல்லை, தினமும் நான் நித்தியமா செய்யக்கூடிய பூஜையை இன்னைக்கு வந்து நீ கெடுத்துட்ட, நீ எவ்வளவு பெரிய குற்றம் நினைச்சிருக்க, என்னுடைய பிரபுக்கு நான் என்னுடைய நித்திய ஆராதனையை செய்ய முடியல, என்னுடைய மகாதேவர் நான் வழிபடக்கூடிய அந்த கங்காதரர் அவரை வர்ஷிப் பண்ண முடியாம போயிடுச்சு, இன்னைக்கு நீதான் காரணம், உனக்கு என்ன பிரச்சனை, புலரின்பம், உன் மனைவி மேல உள்ள கவர்ச்சி, புலரின்பம், இதுதான் உனக்கு பிரச்சனை, நீ வந்து உயர்ந்த உடல் கிடைச்சு அதை நீ வந்து சரியா பயன்படுத்திக்காம குழந்தத்துல மூழ்கி போதான் உன்னை சபிக்கிறனும், நீ வந்து உடம்புல குஷ்டரோகம் வந்து பூலோகத்துல போய், பூலோகத்துல போய் கஷ்டப்படணும், நீ மிருத்தி லோகம், இந்த உலகத்துக்கு மிருத்தி லோகம்னு பேரு, ஏன்னா இங்க பிறக்கிறவங்க எல்லாம் இறந்து போவான், செத்து போவான், ஆனா இந்த உலகம் மிருத்தி, நீ மிருத்தி லோகத்துக்கு போவா, நீ மிருத்திய லோகத்துல போய் உடம்புல வெண்குஷ்ட வந்து கஷ்டப்படுவ, நீ சவிச்சு அமிச்சிடு. பயங்கரமான வேதனை, அழுக வேற வருது. இப்போ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டாங்களே, பிரபு பிரபுனுக்கு எஞ்சிறாரு, அதெல்லாம் முடியாது, நீ செய்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. உன்னால என்னுடைய பூஜையே போயிடுச்சு. நீ குபேர சபிச்சிடு. குபேரன் சபிச்சதுனால ஹேமமாலி தேவலோகத்திலிருந்து கீழே விழறாரு. தன்னுடைய நிலையிலிருந்து தேவலோகத்துல ரொம்ப அற்புதமான உடல், அங்க நோய் கிடையாது, கவலை கிடையாது, பயம் கிடையாது. சரி, பயம் இருக்கும், ஆனா சில பேர் இரண்டாயிரத்தி கஷ்டப்பட வருவோம். பட் ஆனா அங்க என்னன்னா, நீண்ட நாள் உயிர் வாழலாம். இந்த மாதிரி சொருப்பவதி மாதிரி அழகான பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கலாம். அதுதான் அவனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. புலன்களை கட்டுப்படுத்த முடியாம அந்த தேவமங்கையோட உல்லாசமா இருந்ததுனால அவன் சபிக்கப்பட்டான். பாருங்க, எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும் தேவலோகத்துல போனாலும் இந்த மாதிரி புலன்களுக்கு அடிமையாடும். தேவர்கள்லாம் நம்மளோட உயர்ந்தவங்க. தேவர்கள் நமக்கு வந்து இந்த எறும்பு வந்து ஒரு அற்ப உயிரினோம். நம்மளை பொறுத்தவரைக்கும் எறும்பு வந்து ஒரு அற்ப உயிரினோம். அது மாதிரி தேவர்களுக்கு நம்ம மனுஷங்க தானே. மனுஷங்களோட சக்தி வாய்ந்தவங்க தேவர்கள். ஆனா அந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாலும் புலன்களை வந்து புலன்களை அவங்க பலவந்தமா எடுத்துன்னு போகும். இந்த ஸ்லோகத்துல சொன்ன இல்ல கிருஷ்ணா, மிக பலவந்தமான எததோ இயபி கவுந்தேயா புருஷஸ்ய விபரி விபசித்தியதா இந்திரியாணி பிரமாதீனி கரந்தி பிரபஸ் பிரபசம் மனகா. எழுதின்னு போகும் மனது. சோ இதுக்கு தான் இந்த பிரச்சனையில மாட்டின்றாரு. யாரு? ஹேமமாலி. ஹேமமாலி தன்னுடைய உன்னதமான நிலையிலிருந்து விழுறாரு, பூலோகத்துல வந்துடுறாரு. மனித உடல் எடுத்து வெண்குஷ்ட நோய் வந்து கஷ்டப்படுறாரு. ஊர் ஊரா காடு காடா சுத்துறாரு. மழை, வெயில், குளிர், பனி எல்லாம் தாங்க முடியல அவனால. வெயிலோட எரிச்சல் தாங்க முடியல, குளிர் தாங்க நடுங்குது, பல்லு பல்ல கடற்கடன் பல்லெல்லாம் அடிக்குது. இப்படி பல துன்பங்கள் அனுபவிக்கிறார். ஏன்னா இந்த பௌதி லோகத்துல வந்து துன்பம் தான், துக்காலயம் சாஷம், துன்பம் நிறைந்தது நிலை இல்ல. அப்படி இந்த ஹேமமாலி இங்க வந்து பயங்கரமா கஷ்டம் அனுபவிக்கிறார். கொஞ்சம் கஷ்டம் இல்ல, உடம்பெல்லாம் வெண்குஷ்ட வியாதி ஒரு பக்கம், குளிர், பனி, மழை, வெயில், தாங்க சொல்ல ஒண்ணாத துயரங்கள் அனுபவிக்கிறார். அப்படியே பல காடுகளை சுத்தி அவர் இமயமலைக்கு வர்றார். இமயமலை பக்கம் அப்படியே வர்றார். யாரு? ஹேமமாலி. இமயமலையில வந்து இமயமலையில வந்தா அங்க வந்து அப்படி குளிர்ல எல்லாம் நடுங்கி பனியில நடுங்கிட்டு இருக்க நோய் தாங்க முடியாம. அப்ப அங்க வந்து மார்க்கண்டேய முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்கார். மார்க்கண்டேய ரிஷி, அவருடைய பாக்கியம் மார்க்கண்டேய ரிஷியோட ஆசிரமம் வழியா வந்தார். ஆசிரமத்தை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம், இங்க யாரும் முனிவர் இருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா உள்ள போனா அங்க மார்க்கண்டேய முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தார். அவர் அங்கே பொறுமையா இருந்து அவர் தவம் முடிஞ்சவொடனே அவர் பாதங்களை சாஷ்டங்க விழுகிறார். ஒரு ஒரு கம்பு கீழே போட்டா எப்படி விழுவோம், இந்த மாதிரி தண்டம் மாதிரி விழுறார். விழுந்து அவர் பாதங்களை பற்றி அழறார். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, நீங்க உங்களை மாதிரி முனிவர்கள்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, நீங்க தெய்வீகமானவங்க, நீங்க எல்லாம் எப்பவுமே மற்றவருடைய நன்மைக்காக வாழ்றவங்க, இந்த உலக நன்மைக்காக நீங்க தபங்களையும் விரதங்களையும் பயிற்சி பண்றவங்க, நீங்க எல்லாருடைய நலன் விரும்பி நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, நீங்க எப்பவுமே பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஸோ தயவுசெய்து என் மேல கருணை காமிங்க அப்படின்னு அழற. யாரு? யார்கிட்ட? மார்க்கண்டேய. மார்க்கண்டேய ரிஷி யார்ப்பா நீ, உனக்கு எப்படி இப்படி ஆச்சு, என்ன நடந்தது உனக்கு, நீ எப்படி இந்த மாதிரி வியாதியில கஷ்டப்படுற, எப்படி இங்க வந்த நீ அப்படின்னு கேக்குறாரு. ஹேமமாலி சொல்ற நடந்ததெல்லாம், இந்த மாதிரி நான் குபேரனுடைய சேவகனா இருந்தேன், என்னுடைய சேவையிலேருந்து நான் தவறிட்டதுனால குபேரனை சபிச்சிட்டாரு, நான் இந்த மனித உடல் எடுத்து இந்த மாதிரி ரோகம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், இதுக்கு என்ன என்ன பண்ணா நான் அதுல இருந்து விடுபட முடியும், தயவுசெய்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு அழறாரு. மார்க்கண்டேய ரிஷி சொல்றாரு, நீ வந்து இப்ப வரக்கூடிய ஆஷாட மாசத்துல வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ திதியில வரக்கூடிய அந்த யோகினி ஏகாதசி விரதம் வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணா உங்களுடைய துன்பங்கள்லாம் போயிடும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவருக்கு நமஸ்காரம்லாம் பண்ணிட்டு அந்த இமயமலையில வந்து ஹேமமாலி யோகினி ஏகாதசி விரதம்னார். சாப்பிடாம தூங்காம தண்ணி கூட குடிக்காம பகவான் நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருந்தேன், பகவானுடைய தாமரை பாதையில் நினைச்சு பக்தி பண்ண. இப்படி ஒரு நாள் முழுவதும் ஏகாதசி முழுவதும் அவரு விரதம் இருந்து பகவானை தியானம் பண்ணதுனால ஹேமமாலி அந்த ஏகாதசியோடைய நன்மையினால் ஆசீர்வாதத்தினால பகவானுடைய கிருபையினால அவர் அந்த குஷ்ட சரீரம் விட்டு வெண்குஷ்ட சரீரத்தை விட்டு திரும்ப தேவலோகத்துக்கு போனார். தன்னுடைய ஒரிஜினல் பாடி, தன்னுடைய உன்னதமான நிலையை திரும்ப வந்து அவர் உன்னதமான எடுத்துட்டு போறார். ஸோ இப்படி இந்த புலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இப்போ பாடணும் நம்ம பஜகுரே மன. கோவிந்ததாஸ் ரொம்ப அழகா பாடுறார், பஜகுரே மன ஸ்ரீநந்த நந்தன அபய சரணார விந்தோரே. ஓ மனமே, நீ எப்பவுமே நந்தநந்தன், நந்தநந்தன் நந்தருடைய புதல்வர் கிருஷ்ணா, அவரே நினைச்சுக்கோ மனசுல. அவருடைய பாதங்களை பற்றின்றோன்னா பயமே வேண்டியதில்லை. அபயச்சரன், பிரபுபாதுக்கு அபயச்சரன் பேர். அபயச்சரன்னா கிருஷ்ணாவுடைய பாதங்களை முழுமையாக பற்றின்றவர் அர்த்தம். அபயம், அடைக்கலம் பெற்றவர் கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்கள். ஸோ கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்களை பற்றிக்கோ மனதுல, கிருஷ்ணாவை நினைச்சுக்கோ. பஜகுரே மன ஸ்ரீநந்தன் அபயச்சரணார விந்தோரே. ஏன் பண்ணணும்? ஜகுரே மன ஸ்ரீநந்தநந்தன அபயச்சரண துர்லபமானவ. இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அரிது. மனித வாழ்க்கை, மனித வாழ்க்கை ரொம்ப அரிது. அதனால கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்கள் பிடிச்சிக்கோ. சத்சங்கத்திலேரு, பக்தருடைய சங்கத்திலேரு. துர்லபமானவ ஜனம சத்சங்கே. பௌதிகவாதியோட சங்கத்தை விட்டுட்டு பக்தருடைய சங்கத்துல போயிரு. பஜகுரே மன ஸ்ரீநந்தநந்தன அபயச்சரணார விந்தோரே. துர்லபமானவ ஜனம சத்சங்கே தரவு எய்பவ சிந்தோரே. பவசிந்து, பவசிந்துனா இந்த உலகம் வந்து துன்பம் நிறைந்து, பிறப்பு இறப்புங்கிற கடல் சாகரம். சிந்துனா ஓஷன், ஒரு பெரும் பெருங்கடல். இந்த உலகம் வந்து பிறப்பு இறப்புங்கிற கடல் அலை அடிக்குதுங்க. இதுல இருந்து விடுபடுமா நீ? யாரெல்லாம் இந்த பிறப்பு இறப்புங்கிற பௌதிக சாகரத்துல விடுபடும் நினைக்கிறாங்களோ அவங்க கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்களை இருக்கப்பட்டு கிருஷ்ணாவை மனத்தில் நினைச்சிட்டு பக்தருடைய சங்கத்தை இருந்து பக்தி பண்ணணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்ற என்ன பண்ணணும்? யாரெல்லாம் பௌதிக வாழ்க்கை விடுபடணும் நினைக்கிறாங்களோ, பௌதிக பற்றுதல், பௌதிக பந்தத்திலிருந்து, பிறப்பு இறப்புங்கிற சாகரத்திலிருந்து யாரெல்லாம் விடுபடணும் நினைக்கிறாங்களோ அவங்க கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை பற்றி கிருஷ்ணாவை மனதிலே நினைக்கணும். எப்பவும் கிருஷ்ணா மனதில் நினைச்சிட்டு. ரெண்டாவது என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்ல என்ன என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னு சொல்றாருன்னா, சீத்த பிப்பல சேவினும் கிருபண துரஜன சப்பல சுப்பலக்கள் ஆகிறேன். ரொம்ப அழகா சொல்றாரு, நான் ரொம்ப முட்டாள்தனமா முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் பௌதிக சுகத்துக்காக யாரோ காலெல்லாம் போய் பிடிச்சிட்டு இருக்கணும். கொஞ்சம் தான் பௌதிக சுகம் கிடைக்குது. அந்த பௌதிகத்துல கொஞ்சம் சுவை கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றேன்? யாராருக்கோ போய் சேவை பண்ணிட்டு இருக்கேன். கேவலமா இருக்கு, கருமித்தனமா இருக்கு. கிருபணா என்ன கருமி? சீத்தா ஆத்தப்ப பாத பரிசனை யாரோ காலெல்லாம் போய் நான் பிடிக்கிறேன். சே, எதுக்காக? ஏன் எதுக்காக பண்றேன்? சப்பல சுக்கல்லப்பல் ஆகிறேன். இந்த உலகத்துல ஏதோ சின்ன சின்ன அல்ப விதமான சந்தோஷம் கிடைக்குது, அதுக்கு போய் நான் ரொம்ப முட்டாளா இருக்கணேண்ணா. எவ்வளவு கருமித்தனம் பண்றேண்ணா, முட்டாள்னா போய் யாரும் காலையோ போய் பிடிச்சி அவன்கிட்ட சம்பாதிச்சுட்டு இருக்கணுண்ணா, என்ன பிரயோஜனம்? ஏதென்ன எவ்வளவு புத்திர பரிஜனை, இந்த உலகத்துல என்ன இருக்கு? பெண்டாட்டி, குழந்தைங்க, நண்பர்கள், உறவினர்கள், இவங்கெல்லாம் யாரு? எந்த மாதிரி இவங்கெல்லாம்? இவங்களுடைய உறவுகள் எந்த மாதிரி? நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கேன். ஏதென்ன புத்திர பரிஜனை, இந்த உலகத்துல பிறந்து குழந்தை குட்டியெல்லாம் இருக்கு. இது இந்த உறவு எந்த மாதிரி? கமல தல ஜல ஜீவன டலமல. கமலம்னா தாமரை, ஜலம்னா தண்ணி. தாமரை இலையில தண்ணி நிக்குமா? நிக்காது, எப்பனாலும் விழுந்துரும். கமல தல ஜல ஜீவன டலமல பஜவு ஹரிப்பத நீதிரே. ஏ ஜனங்களே, இந்த பௌத்திக உலக உறவு எல்லாம் இருக்கு இல்லையா, அது தாமரை இலையில உள்ள தண்ணி மாதிரி டப்புன்னு விழுந்துரும். எப்பனா விழுந்துரும், நிலை இல்லாதது. இந்த நிலை இல்லாத உறவுகள் மேல ரொம்ப பட்டுதல் வச்சுக்காதீங்க. பஜவு ஹரிப்பத நீதிரே, கிருஷ்ணாவுடைய பக்தி தொழில ஈடுபடுங்க. ஸ்ரவண கீர்த்தன ஸ்மரண வந்தன பாத சேவன தாசரே. ஒன்பது விதமான பக்தி தொண்டு இருக்கு. கிருஷ்ணா பத்தி கேட்கறது, கிருஷ்ணாவுடைய நாமங்களை பாடுறது, கிருஷ்ணாவுடைய நாமத்தை ஜபிக்கிறது, கிருஷ்ணாவை நினைக்கிறது, கிருஷ்ணாவுக்கு கைங்கரியம் பண்றது, பாத சேவனம், கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்களுக்கு பக்தர்களுக்கு சேவை பண்றது, சவண கீர்த்தன ஸ்மரண வந்தன கிருஷ்ணரை புகழ்றது பாடுறது. சவண கீர்த்தன ஸ்மரண வந்தன பாத சேவன பூஜன சகிஜன ஆத்ம நிவேதன. தினமும் கிருஷ்ணாவுக்கு, கிருஷ்ணா வழிபட்டு நம்மள கிருஷ்ணாவிட்ட அர்ப்பணிக்கணும். அதைத்தான் இந்த கோவிந்ததாஸ் விரும்புறேன். கோவிந்ததாஸ் அபிலாஷ் என்னுடைய விருப்பம் தான், என்னுடைய ஆசை தான். ஒன்பது விதமான பக்தி தொண்டு, ஒன்பது விதமான பக்தி தொண்டு நான் பண்ணி என்னை புனிதப்படுத்திக்கணும். நான் வந்து கிருஷ்ணாட என்னை ஒப்படைக்கணும். எவ்வளவு அழகா பாடுறாரு ஆச்சாரியர் வந்து. நாலே நாலே பாட்டு தான், நாலு பாட்டுல உலகத்துல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எல்லாம் தெளி தெளிவா சொல்லு. நாலே பாட்டுல எல்லாம் முடிஞ்சது. முதல்ல மனது, மனதை வந்து கிருஷ்ணாட்ட ஒப்படைக்கணும். கிருஷ்ணாவை சரணடைந்து கிருஷ்ணாவுடைய பக்தருடைய சங்கத்தில், கிருஷ்ண பக்தருடைய சங்கத்தில் இருந்தாலும் அது நடக்கும். இல்லாட்டி மனது பௌதியத்தை ஓடும். கிருஷ்ணாவுடைய பக்தர் சங்கம் வந்து வேலி மாதிரி, வேலி போட்டா பயந்துக்க வேண்டாம். யாரோ உள்ள வந்துருவாங்களோ, ஆடு மடல அவ்வளோ வந்து பயிர் மேய்ஞ்சிருமோ, பய வேண்டியது. வேலி போட்டால் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம், ஏன்னா வேலி பாதுகாக்கும். அந்த மாதிரி பக்தருடைய சங்கத்தில் இருந்தா மனது இங்கே அங்கேயும் ஓடாது. தென் பக்தர்களோட சங்கத்தில் இருக்கும்போது உற்சாகம் கிடைக்கும். ஓ, அவங்க சேவை பண்றாங்க, அவங்க கிருஷ்ணா சேவை பண்ண நம்மளும் பண்ணணும். அந்த மாதிரி அவங்க நிறைய சேவை பண்றாங்க, நம்மளும் நிறைய பண்ணணும். அவங்க எந்த அளவுக்கு கிருஷ்ண மேல பக்தி பண்றாங்க, நம்மளும் பண்ணணும். அப்படி கிருஷ்ணா பத்தி கேட்க கேட்க நமக்கு ஆர்வம் அதிகரிக்கும், அந்த எந்தூசியாசம் ஆர்வம் வந்து அதிகரிக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் முதல் பேராகிராஃப்ல என்ன சொல்லிட்டாரு, மனதை விட ஓட விடாதீங்க, கிருஷ்ணாவுடைய தாமரை பாதையில் நிறுத்துங்க, கிருஷ்ணாவுடைய பக்த சங்கத்தில் இருங்க, பக்தர் இல்லாத சங்கத்தை தவிர்த்துடுங்க. என் ரெண்டாவது பேராகிராஃப்ல போய் போய் கொஞ்சம் பௌதிக சுகத்துக்காக ஏன் இப்படி கடினமாக உழைக்கிறீங்க, நான் என் பேர் ஏன் கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறது கூட வாயில நுரத்தள்ளுறவங்க உழைப்பாங்க நிறைய பேர். பார்த்துக்கணும், 12 மணி நேரம், 15 மணி நேரம், 18 மணி நேரம், 24 மணி நேரம் உழைக்கிறவங்களா இருக்காங்க, டே நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க. என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்மி தளர்ந்தார், உக்ர கர்மா, அப்படி பண்ணாதீங்க. தேவையான அளவு மட்டும் உழைக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அது குறிப்பிட்ட நேரம், ஒரு 8 மணி நேரம், 9 மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க கிருஷ்ணாவோட செய்யும். ரெண்டாவது பேரா அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துறாரு கோவிந்ததாஸ். என் அடுத்து என்ன சொன்னாரு, இந்த பௌதிக உறவு எல்லாம் தாமரை தண்ணி மாதிரி தான், தாமரை இலையில உள்ள தண்ணி மாதிரி. அப்படியே தண்ணி எப்படின்னா விழுந்துரும், அது மொட்டு நிற்கும், தாமரை இலை மேல தண்ணி இப்படி மொட்டா நிற்கும். அதுனா ஒரு அலை வந்ததுன்னா டப்பான்னு விழுந்துடும், தண்ணியில் ஒரு வேவ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மொட்டு கீழே விழுந்துடும். இன்னொரு மீனிங் இருக்கு அதுக்கு. கிருஷ்ணா சொல்றாரு, பிரம்மன்யாதாய கர்மாணி சங்கம் தத்தாலி போதி லிப்யதே ரசபாபே பத்ம பத்திரை பாம்பசா. பத்மம்னா தாமரை, பத்திரம்னா இலை. இந்த தாமரை இலையில அந்த தண்ணி ஒட்டவே செய்யாதான், அப்படி மொட்டு மாதிரி நிற்கும். அந்த மாதிரி பௌதிக வாழ்க்கையில் நம்ம இருக்கணும். இந்த தாமரை இலை தண்ணீர் ரெண்டு உவமை இருக்கு, ஒன்று அது நிரந்தரம் இல்லை, இன்னொன்று பற்று இல்லாமே இருக்கும். அந்த தாமரை இலையில் எப்படி தண்ணி ஓட்டாதோ அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே அப்படி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, நல்லா இருக்கீங்களா? அப்படியே போய் கூடி குழாவணும்னா நம்மளை கூட கீழே தள்ளி விட்டுருவோம், அவ்வளோதான். நம்மளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு நம்ம பக்தியை மிதித்து நாசமாக்கி வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கு. சொந்தக்காரங்க நண்பர்களாக பக்தர்களாக இருந்தால் பழகலாம், பக்தர் இல்லையா நல்லா இருக்கீங்களா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, நல்லா அவ்வளோதான், அப்படி வச்சுக்கணும். வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னொரு கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்களா, கொஞ்சம் நல்ல நல்ல ஆத்மா, ஒரு பாவம் ரொம்ப வெகுலிங்க, எது சொன்னாலும் கேட்டுக்கோங்க, கிருஷ்ண பக்தராக்கிங்க, சரிங்க, நீங்களும் பக்தி பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஆ, நான் ஏன் பக்தி பண்ணணும், நீ உன்ன மாதிரி என்னையும் பைத்தியமாக்கணும்னு நினைக்கிறியா, அப்படின்னு சண்டை போடுவாங்க அவங்ககிட்ட. ஓகே, நீங்கள் நல்லதுங்க, ஹரே கிருஷ்ணா. சரி, எப்படி அது நம்ம தான் டிசைட் பண்ணுவோம், இவங்க ஏன் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா. நண்பர்கள் உறவினர்கள்லாம் கேட்பாங்கன்னா அவங்க கூட பழகலாம், சொல்லிக் கொடுக்கலாம். கேட்க மாட்டாங்களா, நம்ம பக்தியை காப்பாற்றிக்கணும், இல்லைன்னா நம்ம பக்திக்கு ஆபத்து தான். எப்படி, தண்ணியில் விழுந்துடும். தென் மூணாவது பேராகிராஃப்ல என்ன சொன்னாரு, நாலாவது பேராகிராஃப்ல, நான் எப்பவுமே இந்த 9 பக்தி தொண்டு பண்ண ரொம்ப ஆசைப்படுறேன். எதுக்கு ஆசைப்படுறாரு, அப்போ பக்தனுக்கு பேராசி இருக்கணும், எதுக்கு, கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றது, கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றதுல பேராசி இருக்கணும். பௌதிக விஷயத்துல பேராசி இருந்தால் ஆபத்து. ஸோ கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணும். இந்த பௌதிக உலகத்தில் உள்ளதெல்லாம் எப்படி தெரியுமா, பௌதிக உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க நண்பர்களாக எப்படி தெரியுமா, ரொம்ப ரொம்ப சுயநலம் பண்ணாம, தங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவ்வளவுதான் கட் பண்ணிடுவாங்க, கொல்ல கூட தயங்க மாட்டாங்க, கொல்ல கூட தயங்க மாட்டாங்க. உதாரணம் பார்த்துடுவோமா, சாஸ்திரத்துல ரெண்டு உதாரணம். ஒண்ணு வந்து கம்சன், இந்த கம்சன் என்ன பண்ணாரு, அவருடைய தங்கை தேவிக்கு மேல ரொம்ப அன்பு இருக்கு, தேவிக்காக மிக பிரம்மாண்டமான கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணார், பெரிய கல்யாண சீர்வரிசை, வண்டி வண்டியா சீர்வரிசை, அப்படி வண்டி, ஒரு வண்டியில ஃபுல்லா தங்கம் முத்து பவளம் நகைகள் ஆபரணங்கள் தானியங்கள் எல்லாம் விதவிதமான பொருட்கள் இதெல்லாம் ஏத்திட்டு தானே தன் தங்கையை ரதத்துல உட்கார வச்சு அவரே தேர் ஓட்டிட்டு போறார். அவருக்கு ரொம்ப கர்வம், ஆ பாத்தீங்களா, என் தங்கையோட கல்யாணத்தை எவ்வளவு கிராண்டா பண்ணிட்டேன், எல்லாருக்கும் விருது கொடுத்துருக்கேன். எதுக்காக பண்ணாங்க, கர்வம், பெயர், புகழ், அகங்காரம், நான் தான் பண்ணேன், புலன் இன்பம், என்னால எப்படி நடந்தது, புலன் இன்பம். நான் பையன்ல என்ன ஆயிடுச்சு, கம்சா உன் தங்கைக்கு பறக்கூடிய 8வது குழந்தை உன்னை கொல்லணும் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. ஏ முட்டாள் கம்சா, உன் தங்கைக்கு பறக்கூடிய 8வது குழந்தை உன்னை கொல்லும். ஓ அப்படியா, என்ன செய்யறது, இவளுக்கு பறக்கூடிய 8வது குழந்தை என்னை கொல்லுமா, அப்ப என்ன போறப்ப எனக்கு ஆபத்தாச்சு இப்போ. அப்ப இவ உயிரோடு இருந்தா தானே இவ்வளவு எனக்கு குழந்தை, அவள் குழந்தை வந்து எனக்கு கொள்ளும். இவ்வளவு கொண்டுட்டா உடனே ஒரு ஒரு இடது கையால் அவன் தலையை முடிய பிடிச்சுக்கிட்டான். தேவியை முடி முடிய தேவியுடைய கூந்தலையும் ஒரு இடது கையாலை பிடித்துக் கொண்டு வலது கையால் தன் உடைய வாழை உருவினாலாம் கம்சர். இவளை உடனே தலையை வெட்டணும். எப்படி? இதுக்கு முன்னாடி ரொம்ப அன்பு இருந்தது, தனக்கு ஆபத்துலையுமே இவ தலையை வெட்டணும். இதுதான் இந்த உலகத்தில் உள்ள உறவுகள்லாம். யாராவது சொந்தக்காரங்க சொத்து பிரிக்கிறானு உடனே சண்டை வந்துடும், எனக்கு இது வேணும் உனக்கு அது. அது வரைக்கும் ரொம்ப அன்பாக தான் இருப்பாங்க. ரொம்ப அப்பா அம்மாலாம் கொஞ்சம் ஒரு வயசாக வயசாக அப்படியே மனசுக்குள்ளே இருந்துட்டு இருக்கோம். இவன் மண்டையை போடும்போது என்ன வாங்கணும், நம்ம அந்த அந்த நஞ்சை நஞ்சை நிலத்தை நமக்கு வாங்கிடணும், அவன் தம்பி ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டோம், இப்படியெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கும், வெளியில் வராது, அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மண்டையை போட்டு உயிர் எழுத கூடிய பிரச்சனை வந்துடும், எனக்கு இது வேணும் உனக்கு அது வேணும். ஏன்னா நல்லா தான் இருந்தோம், அதெல்லாம் அது வேற இது வேற இல்லையா. அந்த மாதிரி தனக்கு தன்னுடைய புலன் திருப்திக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது இந்த பௌதிக உலகத்தில் நம்ம புலன்களுக்கு திருப்தி வரல அப்படின்னா மற்றவங்களை வந்து யாரா இருந்தாலும் சொந்த தங்கையா இருந்தாலும் சரி. எண்ணெய் கஷிப்பு என்ன பண்ணா, சொந்த பையன் ரொம்ப அன்பு அந்த பையன் மேல. எண்ணெய் கஷிப்பு எல்லா அப்பாவுக்கும் பையன் மேல அன்பு இருக்கும் இல்லையா. எல்லா அப்பாவும் தன் பையனை மடியில உட்கார வச்சு கொஞ்சுவாங்க, விளையாடுவாங்க, முத்த கொடுப்பாங்க, தலையை வருடி விடுவாங்க. இந்த எண்ணெய் கஷிப்பு பிள்ளாத மேல அவ்வளவு அன்பு அவனுக்கு. பிள்ளாத ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது தூக்கி மடியில உட்கார வச்சுட்டு, பிள்ளாதா எப்படி இருக்கே, அவன் ஸ்கூல்ல என்ன சொல்லி தலையை வாடி விடுற, பிள்ளாதா நீ ஸ்கூல்ல என்ன படிச்ச, உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீ படிச்சதுல என்ன நல்லா தெரிஞ்சுட்ட, உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது, எது ரொம்ப முக்கியமானது, அவ்வளவு நேரம் அன்பா தான் பேசிட்டு இருந்தான். பிள்ளாத சொன்னா, ஏ நீ ஏன் நீ ஒரு பெரிய அசுரனா இருக்கே, நீ ஏன் விஷ்ணுக்கு பக்தி பண்ணக்கூடாது. உடனே குழந்தை தூக்கி தலையில வீசிட்டான். நீ வந்து என் குழந்தையில என் குடும்பத்தை என் வம்சத்தை அழிக்க வந்த சத்ரு, நீ எதிரினா பாத்தீங்க. தன்னுடைய புலன் திருப்திக்கு இடைஞ்சல் வந்த உடனே தன் பையனு கூட பார்க்கலாம், அவனை கூட்டு கொண்டுடுந்தான். இந்த பையனை போய் கொண்டுடுங்க நீங்க, இவன் எனக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த பையன் என்ன போய் விஷ்ணுவை சரணடைய சொல்றான், அந்த விஷ்ணு என் எதிரி, நான் எண்ணெய் கஷ்பு ஆகிய நான் இதான் பொய் அகங்காரம், நான் நான் தான் இந்த மூணு உலகத்தின் சக்கரவர்த்தி, என்னை எதிர்ப்பவர் யாரும் கிடையாது, நான் தான் கடவுள். ஆனா இந்த சின்ன பையன் முட்டா பையன் இவன் வந்து என்னை வந்து விஷ்ணுகிட்ட போக சொல்றாங்க, இவன் தேவையா நமக்கு, இவனை கொண்டுடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பையன் ரொம்ப அன்பா இருந்தான். அவன் எப்ப விஷ்ணு பக்தி பண்ணானோ விஷ்ணு சரணடைஞ்சு சொன்னானோ உடனே அவன் எதிரியாயிட்டான். ஏன்னா இவன் புல திரு புல நிமித்தத்துக்கு இப்ப இடைஞ்சல் வந்துருச்சு. நான் ஏன் போய் விஷ்ணுவோட புலனை திருப்திப்படுத்தணும். பிரல்லாதர் வந்து பக்தரா இருந்ததுனால விஷ்ணுவோட புலங்களை திருப்திப்படுத்துறது உண்மையு தெரிஞ்சுட்டேன். அதுதான் பண்ணணும், அதுதான் நமக்கு சந்தோஷம் தரும். என்னை கஷ்பு அசுரன், நான் ஏன் விஷ்ணுவை திருப்திப்படுத்தணும், நான் அனுபவிக்கணும். ஏன் புலனை நான் திருப்தி, நான் ஏன் விஷ்ணுவோட புலனை திருப்திப்படுத்தணும். கோவம் வந்துருச்சு, உடனே இந்த பையனை கொண்டுடுங்க. இதுதான் இந்த ஜட உலகம். ஜட உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே புலன்பத்தை வச்சுதான். எப்போ ஒருத்தருடைய புலன்பத்துக்கு பிரச்சனை வருதோ அப்ப யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். தம்பியா, அண்ணனா, மகனா, மகளா, மனைவியா, அம்மாவா, அப்பாவா, போடுறான் தீத்து. ஏன்னா ஏன் புலன்பத்துக்கு அவங்க இடத்துல வராங்க, நான் அனுபவிக்கணும். இதுதான் இந்த ஜட உலகம். ஆனா அதனாலதான் கிருஷ்ண பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கிருஷ்ண பக்தியில வந்து பகவானுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும். பகவானுடைய புலன்களை திருப்திப்படுத்தினா நம்ம புலன்களை திருப்தி, நமக்கு அது தெரியல. நமக்கு என்ன தெரியலனா, நான் வந்து என் புலன்களை திருப்திப்படுத்திடுவேன்னு நினச்சிக்கிறேன். ஆனால் எவ்வளோ கொடுத்தாலும் அது திருப்தி அடையாது. இந்த புலன்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி அடையாது. அன்னைக்கு ஒத்துட்டு பேசிட்டு இருந்தோம், ஒரு தடவை ஒரு சந்தேகம் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி என்னங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்றும் ஃபேமிலியை வந்து நடத்தவே முடியலையே. சரி நான் கேட்டேன், ஆரம்பத்தில் எவ்வளோ சம்பாதிச்சிங்க, முதல்ல ஒரு 10,000 சம்பாதிச்சிருந்தேங்க, அப்ப என் மனைவி ஒரு 12,000 செலவு வச்சுட்டு இருந்தா, அப்புறம் அடுத்து 15,000 சம்பாதிச்சேன், 18,000 செலவு வந்தது, அப்புறம் 20,000 சம்பாதிச்சேன், 25,000 செலவு வந்தது. என்னதான் பண்றது? காரணம் என்னது? பௌதி ஆசை அதிகமாயிட்டே இருக்கு. சம்பளத்துக்கு வரவுக்கு மேல செலவு, லோன் போடு, கார் வாங்கு, வீடு கட்டு, அது பண்ணு, இது பண்ணு, இந்த காரு கொஞ்சம் ஓட்டியாச்சா, இது பழைய கார் தூக்கிட்டு புது கார் வாங்கு, இந்த வீடு பழசாயிருச்சு இன்னொரு வீடு போடு, அங்க இடம் வாங்கு. நான் பேங்க்ல கூப்பிடறாங்க, வாங்க வாங்க லோன் தரும் லோன் தரும். இப்போ லோன் கொடுக்குறாங்களா, அவன் சும்மா ஒன்றும் கொடுக்கல, வட்டி போட்டு நம்மகிட்ட வட்டி மூலமாக வாங்குறான். ஆனால் ஓடுறது, லோன் கொடுக்குறாங்க லோன் கொடுக்குறான். ஆமாம், முதல்ல கிராமத்துலலாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அங்கே வந்து மோட்டார் சைக்கிள் கிடையாது, காரு கிடையாது, எங்கனாலும் கட்ட வண்டியில் மாட்டு வண்டியில் குதிரை வண்டியில் போவோம். இந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களை பூரா ஆசையை காமிச்சு வந்து லோன் தரேன் லோன் தரேன், கிராம வங்கி அந்த வங்கி இந்த எல்லாம் ஒன்று கொடுத்தாங்க, லோன் கொடுக்குறா நம்ம வீடு போடலாம், சைக்கிள் மோட்டார் சைக்கிள் வாங்கலாம், கார் வாங்கலாம். ஜனங்களை பூரா ஆசையை தூண்டி விட்டு தூண்டி விட்டு எல்லாரையும் அடிமையாக முட்டாளாக்கிட்டேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மனது தான் காரணம். ஸோ மனது தான் எல்லா பிரச்சனையும் காரணம். அதனால இந்த மனது வந்து மனதை புலன்களையும் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ரிஷிகேன ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே சர்வோபாதி விநிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம். மலம்னா அழுக்கு, நிர்மலம்னா எல்லாம் போகணும், நம்ம மனதில் உள்ள அழுக்கெல்லாம் போகணும். அப்ப என்ன பண்ணணும், நம்முடைய புலன்களை வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். அதை தவிர வேற வழியே இல்லை, கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறது தவிர வேற வழியே இல்லை. அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நபவேத் கிராயம் இந்திரியை, கிருஷ்ணாவுடைய பெயர் புகழ் லீலைகள் அவருடைய மகிமைகள் இதெல்லாம் இந்த குறைபாடு உள்ள புலன்களால் புரிஞ்சிக்க முடியாது. எப்படி புரிஞ்சிக்க முடியும், சேவோன் முகேகி ஜீவா, நம்முடைய நாக்கை வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம். கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தணும், கிருஷ்ணாவுடைய பிரசாதம் சாப்பிடணும், கிருஷ்ணா பற்றி பேசணும். எப்படி பண்ணா நம்ம புலன்கள் தூய்மையாகும். கிருஷ்ணா தன்னை நமக்கு தானே வெளிப்படுத்துவார், ஸ்வயம் ஏவ, ஸ்வயம் ஏவனா கிருஷ்ணா தானே நம்மளை நமக்கு வெளிப்படுத்துவார். கிருஷ்ணா நம்ம எங்கேயும் தேட வேண்டாம், கிருஷ்ணா எங்க இருக்காரு கிருஷ்ணா பார்க்க முடியுமா, தேடலாம் வேண்டாம். நம்ம நல்ல சின்சியரா குருவோடைய கட்டளை பிரபுவோடைய கட்டளை இருந்து சேவை பண்ணிட்டே இருந்தா கிருஷ்ணா நமக்கு வெளிப்படுத்துவார். நான் இங்கேதான் இருக்கேன், இதோ ஹரிநாமத்துல இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், உன் இதயத்துக்குள்ளே இருக்கனே, இந்த கோயில் இருக்கனே, இந்த விக்கிரகமா இருக்கனே, இந்த பிரசாதத்துல இருக்கனே, நீ குடிக்கிற தண்ணியில இருக்கனே, எல்லாத்துலயும் காமிச்சு கொடுக்கணும். ஸோ ப்ராசஸ் என்னது, அதை உணரணும்னா நம்ம மனதை புலன்களையும் தூய்மைப்படுத்தணும், கிருஷ்ணாவட்டே நிறுத்தணும். அதுதான் தொடர்ந்து பண்றது பக்தி தொண்டு. பக்தி தொண்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, மற்ற முறைகளை காட்டிலும் பக்தி யோக முறை மிக மிக சக்தி வாய்ந்தது. ஒரு பக்தர் தொடர்ந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடும் போது படிப்படியாக அவங்க தூய்மை அடைஞ்சிட்டு வரும். ஏன்னா புலன்களை வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறது அதுக்கு செய்யக்கூடிய மிக அதுதான் கரெக்டான வழி, சரியான வழி. புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்துறதுக்கு மிக சரியான வழிமுறை என்னன்னா கிருஷ்ணாவுடைய சேவையில் பக்தி தொண்டு தான். ஸோ பக்தி தொண்டில் ஈடுபட்டோம்னா நம்ம பக்குவம் அடையலாம், கொஞ்சமா பக்குவம் அடைஞ்சிடலாம். மற்ற யோக முறை ஆபத்து தான், எப்பனாலும் விழுந்துருவோம், பக்குவம் அடைகிறது கஷ்டம். அதனால இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது, அந்த ஹேமமாலி வந்து சொர்க்கத்துக்கு போனார், அது வந்து அவருடைய விருப்பம் அதுதான், அவர் திரும்ப தன்னுடைய பழைய நிலை அடையணும். ஆனால் பக்தர்கள் ஏகாதசி விரதம் இருக்க பகவான் மேலே அன்பு அதிகரிக்கணும். ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்க போகிறோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறோம், அவன் ஆஃபர் போட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க தீபாவளிக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க, என்ன ஆஃபர் போட்டிருக்கான். ஒரு கடையில் சொல்கிறான் எங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் வாங்கினா உங்களுக்கு நான் ஒரு டிவி ஃப்ரீயாக கொடுக்குறோம், அது கூட ஒரு டெக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம், ஒரு விசிடி பிளேயர் கொடுக்குறோம், ஒரு டிவி கொடுக்குறோம், ஒரு விசிடி பிளேயர் கொடுக்குறோம், அப்புறம் உங்களுக்கு ஒரு செல்ஃபோன் கொடுக்குறோம். ஏய் என்ன ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா எவ்வளோ கொடுக்குறான், அப்போ அங்கே போயிடணும். ஃப்ரிட்ஜ் நிறைய கடையில் சேல்ஸ் பண்ணுறான், ஆனால் இங்கே போனால் மூணும் கிடைக்குது, ஒரு டிவி எல்சிடி மானிட்டர்னு கிடைக்குது, எல்இடி மானிட்டர் அந்த வால் மவுண்டட், கூடவே ஒரு விசிடி பிளேயர், கூடவே ஒரு செல்போன். செல்போன் வாங்குறவன் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு போக மாட்டான், அவன் செல்போனில் ஏதாவது கிடைக்குமா நமக்கு அப்படி தான் போவான். பட் இங்கே என்ன ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது எல்லாமே கிடைச்சிருக்கு. பட் இவனுடைய மெயின் பர்பஸ் என்ன, ஃப்ரிட்ஜு தான் வேணும் உனக்கு. ஃப்ரிட்ஜ் வாங்கினா இது வந்து பை ப்ராடக்ட் பேர், ஒரு பொருள் வாங்கினா கூடவே இந்த பொருள்லாம் கிடைக்குது. நம்ம தான் இலவசம் ரொம்ப பிடிக்குமே, இலவசம்னா எல்லாத்தையும் விட்டு போயிடும். அது இலவசமாக கொடுக்குறாங்களே, அவன் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் பைசா வாங்குவான், இல்லை சும்மா எல்லாம் ஒரு பொருளை ஃப்ரீயாக கொடுக்க முடியாது, நமக்கு அதில் ஒரு அட்ராக்ஷன் ஈர்ப்பு, ஆ இலவசமாக கொடுக்குறாங்களா போய்டும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு வாங்கினா எப்படி மற்றதெல்லாம் தானாக கிடைக்குதோ, ஒரு செல்ஃபோனோ இல்லை ஒரு டிவியோ விசிடியோ கிடைக்குதோ, அது போல் ஏகாதசி விரதத்துக்கு தான் நமக்கு கிருஷ்ணன் மேலே அன்பு அதிகரிக்கும். கிருஷ்ணர் மேலே பக்தி, கிருஷ்ணர் மேலே அன்பு அதிகரித்து நம்ம கிருஷ்ணாகிட்ட திரும்ப போக முடியுது, தான் அல்டிமேட் கோல், நம்ம லட்சியம் வந்து கிருஷ்ணாகிட்ட போகணும். இந்த பை ப்ராடக்ட்ல என்ன தெரியுமா, முக்தி அடையணும், பாவத்திலிருந்து விடுபடணும், நிறைய புண்ணியம் கிடைக்கணும், இதெல்லாம் தானாக வரும். இந்த செல்போன் மாதிரி, செல்போனு டிவி எல்சிடி பிளேயர் எல்லாம் கூட கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி தானாக கூட வந்து நிற்கும். இதுக்காக நம்ம போய் பண்ண வேண்டியதில்லை, உன்னை ஏகாதசி விரதம் தான் முக்தி அடைஞ்சிருவேன் சொல்லியிருக்கிறாங்க, நான் ஏகாதசி விரதம் என் பாவம்லாம் போயிடும் அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஏகாதசி விரதம் தான் என் புலன்கள் நான் சுத்தப்படுத்தணும், என் புலன் வந்து கட்டுப்படுத்த முடியல, ஏதாவது சாப்பிட்டே இருக்க சொல்லுது நாக்கு, நாக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிறது, கை ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும், வாய் ஏதாவது பேசிட்டே இருக்கணும், என் புலன்லாம் எனக்கு கட்டுப்படுத்த முடியலையே. அப்போ கிருஷ்ணன் சொல்றாரு, ஓகே நீ வந்து ஏகாதசின்னு ஒன்றும் சாப்பிடாமரு, புலன்களை கட்டுப்படுத்து, இதை நீ பயிற்சி பண்ணிட்டே வந்தால் என்னுடைய கிருபையினால நீ சீக்கிரமாக குழந்தைகளுடைய உதவியிலேருந்து வெளிப்படலாம். ஸோ ஏகாதசி விரதம் இருக்கும்போது புலன்கள் கட்டுப்படும். அதுதான் பக்தன் வந்து தன் புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கும் தென் நிறைய நேரம் கிருஷ்ணாவுடைய செயல் ஈடுபடலாம். நம்ம வாழ்க்கையில ஒரு நாளைக்கு முக்காவாசி நேரம் சாப்பிட்றதுலயும் சமைக்கிறதுலாம் போயிட்டு. யோசிச்சு பாருங்க, காலையில் எழுந்திரிச்சா காலையில் சமைக்கணும், காலையில் சமைக்கணும், காலையில் சாப்பிடணும், மத்தியானம் சமைக்கணும், மத்தியானம் சாப்பிடணும், நைட்டு சமைக்கணும், நைட்டு சாப்பிடணும். இப்போ சமைக்க ஒரு மணி நேரம், சாப்பிட அரை மணி நேரம், சமைக்க ஒரு மணி நேரம், சாப்பிட அரை மணி நேரம், அப்போ 3-4-5 மணி நேரம், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் சாப்பிட்றதுலேயும் சமைக்கிறதுலேயும் போகுது. மீதி ஒரு 6 மணி நேரம் தூக்கத்தில் போகுது. அப்புறம் சாப்பிட்ட உண்டை கலப்பு தொண்டனுக்கு உண்டு, சாப்பிட்டோன்னே ஒரு அரை மணி நேரம் அப்படியே படுக்கலாம், அதில் ஒரு அரை மணி நேரம். இப்படி ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 10 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறோம். 10-15 மணி நேரம் மற்ற நேரத்தில் அங்கே போகிறது, இங்கே வருது, அங்கே நின்று பேசுறது, நல்ல இங்கே சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, அதில் மீதி போகணும். இப்படி தான் நம்ம வாழ்க்கை டைம் பூரா போயிட்டு, சாப்பிட்றதுல, சமைக்கிறதுல, தூங்குறதுல, அப்புறம் வந்தது போனது, அங்கே வரவங்ககிட்ட இவங்கள்ட்ட பேசி ஃபோனில் பேசி இப்படியே 24 நம்ம வேஸ்ட் பண்ணி. அப்போது சாப்பிடாமல் உயிர் வாழ முடியாது. அதனால கிருஷ்ண பக்தர் பிரசாதம் சாப்பிட்றாங்க. அப்போ ஏகாதசி என்ன பண்ணணும், இன்னும் கூடுதலாக நேரத்தில் கிருஷ்ணாவை நினைக்கணும்னா இதெல்லாம் கட் பண்ணணும். வித விதமாக பலகாரம் பண்ணி சாப்பிட்றது, போண்டா போடுறது, வடை போடுறது, இப்படி தினம் விருந்து அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஏகாதசி அன்னைக்கு விரதம். முடிஞ்ச பக்தர் என்ன பண்ணுவான், நல்ல பக்தி பண்ணணும், முடியும், நல்ல சிரமமா உறுதியா இருந்தானா அவன் தண்ணி கூட குடிப்பான் இருப்பான், நிர்ஜல ஏகாதசி விரதம் இருக்கான். சில பக்தர் என்ன பண்றாங்க, பழம் பால் சாப்பிட்டுக்கிறாங்க, சிலர் வந்து கிழங்கு சாப்பிட்றாங்க, இப்படி ஏதோ ஒன்று சாப்பிட்டு அப்படி பக்தி பண்ணும். ஆனா பக்தர்கள் இருக்காங்களா ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப புத்திசாலி. ஓ, ஏகாதசி தானி தானே சாப்பிடக்கூடும், அப்ப ஏகாதசி பிரசாதம் நான் விதவிதமா பண்றேன். ஏகாதசி வந்து தானியம் சாப்பிடுறதா சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதானே பிரபு, தானியம் சாப்பிடக்கூடாது, பீன்ஸ் வரை காய்கறி சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதானே. சரி, நான் ஏகாதசி பிசா பண்ணிருக்கேன், ஏகாதசி பிசா, ஏகாதசி கேக்கு, ஏகாதசி ஐஸ்கிரீம், ஏகாதசி வடை, ஏகாதசி போண்டா, ஏகாதசி பஜ்ஜி, ஏகாதசி தோசை, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? பிரச்சனை என்னன்னா நாக்கு. சோ நாக்கு கட்டுப்படுத்தணும். ஏகாதசி வரதுக்கு நோக்கி என்ன, சிம்பிளா ஏதாவது சாப்பிடணும். ஓகே, இன்னைக்கு ஏகாதசியா, நான் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடுக்கிறேன், கொஞ்சம் பால் குடிச்சுக்கிறேன் போதன்னு, நான் கூடுதலா ஜெபம் பண்றேன். ஆனா போனா, ஓ, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, ஏகாதசி வந்துட்டாங்க, ஏகாதசி பீஸ்ட் போடு, ஏகாதசி பாயசம், ஏகாதசி கூட்டு, ஏகாதசி பொரியல், ஏகாதசி வடை, ஏகாதசி பீஸா, ஏகாதசி கேக்கு, ஏகாதசி ஐஸ்கிரீம். பிரபு அசதியும் பிரபு ஏகாதசி இன்னைக்கு அவ்வளவு விருந்து. இந்த மாதிரி நான் ஏகாதசி பிறகு சாப்பிட்டதே இல்லை. கோயில குடுக்கறாங்க, என்ன குடுக்கறாங்க, போனா ஏதோ பழமும் சாப்பிடுதான் ஏதோ கொடுத்துறாங்க, அவ்வளவுதான் இல்லையா? சோ என்ன, இது கம்ப்ளீட்லி நம்ம ப்ரோக்ராமே மாறிடுச்சு. நம்முடைய ப்ரோக்ராம் என்னன்னா, ஏகாதசி அன்னைக்கு நேரத்தை குறைவா சாப்பிட்றதுல செலவு பண்ணிட்டு மீதி உள்ள நேரம் பூரா கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்றது, கிருஷ்ணாவுடைய கதைகள் கேட்கறது, பாகவதம் படிக்கிறது, பாகவதம் பேசுறது, இப்படி 24 hours எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் ஏகாதசியில கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்து. அதுதான் ரொம்ப முக்கியம். சாப்பிடாம இருக்க முடியும்னா ரொம்ப பெட்டர் இல்லைன்னா சரி, ஓகே, ஏதாவது கொஞ்சம் போல சாப்பிட்டுட்டு, சரி, ஏதோ உயிர் வாழ்ந்த ஏகாதசிக்கு உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறேன், சாப்பிடாம இருக்க முடியாது, சாப்பிடலன்னு நான் செத்துப்படுவேன், சிறப்பு சாப்பிடணுமா, கொஞ்சம் போல தசம் சாப்பிட்டுட்டு கூடுமான நேரத்தை வந்து கிருஷ்ணாவுடைய சிந்தனை, பஜ ஒரே மன, கிருஷ்ணாவுடைய மனதுல கிருஷ்ணாவை பதினு பண்ணிடுறே, கிருஷ்ணாவை பதினு ஈடுபடணும், ஸ்ரீநந்த நந்தன கிருஷ்ணாவுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கணும், கிருஷ்ணாவுடைய நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கணும், கிருஷ்ணா பத்தி கேட்டுனது தான் ஏகாதசி ப்ரோக்ராம் தான். சில பக்தர்லாம் 64 மாலை ஜெயிப்பாங்க, சில பக்தர் 32 மாலை ஜெயிப்பாங்க, சேவை பொறுத்து இருக்கு. சில பக்தர் ஏகாதசி என்ன பண்ணுவான், எந்த சேவை பண்ணாம உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு 64 மாலை ஏகாதசி 64 மாலை ஜெபிக்கிறேன் பிரபு, சரி ஓகே நீங்க ஜெபம் பண்ணு. சிலர் என்ன பண்ணுவாங்க, பிரபு இல்லை எனக்கு முக்கியமான சேவை இருக்கு, நான் 32 மாலை ஜெபிக்கிறேன். சில பக்தர் வந்து நிறைய புத்தகம் யோகம் பண்ணுவாங்க, ஏகாதசி இன்னைக்கு அப்படியே படுத்து கிடக்குமாங்க, ஐயோ ஏகாதசி பிரபு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நீ சாப்பிட்டுக்க ஏதாவது பெஸ்ட். பிரபுபாதா சொன்னார், பிரபுபாத வந்து ஏகாதசி வரதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லல, ஏகாதசி நீங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கலாம்னு பிரபுபா சொல்லல. காரணம் என்னன்னா, இவன் அப்படி படுத்துக்குவான், பிரபு நீ ஏகாதசி என்னால மங்களாட்டி வர முடியாது பிரபு, தயார் ஆயிரும். அப்புறம் நைட்டு போயிட்டு தூங்கிடுவான், அடுத்த நாள் துவாதசி மங்களாட்டி வரமாட்டான், ஃபாஸ்டிங் இருந்தாலும் எழுதிக்க முடியல. ஸோ பிரபுபா என்ன சொன்னாரு, பேசாம நீ சாப்பிடுப்பா, சாப்பிட்டு ஏதாவது புத்தக வெளியே பாருங்க. ஸோ பிரபுபா வந்து விரதங்கள்ல கொஞ்சம் லிபரலா இருந்தார், கொஞ்சம் அப்படியே விட்டு பிடிச்சாரு. காரணம் என்னன்னா, அவன் வரமாட்டான், சேவை பண்ண மாட்டான், பெட்ல படுத்துக்குவான், ஐயோ நீ ஏகாதசி, அவ்வளவுதான் போச்சு. ஒழுங்கா பண்ற ரவுண்டு கூட நடக்காது, ஒழுங்கா பண்ற 16 பாலையும் அன்னைக்கு தடியுறுத்தம் போட்டு. அதனால ஒவ்வொரு பக்தருடைய மனோநிலை, அவங்களுடைய உடல்நிலை எல்லாம் கருதி, நம்மளுடைய மனநிலை தகுந்தாற்போல் உடல்நிலை தகுந்தாற்போல் வரதற்கு. பட் ப்ரோக்ராம் என்னது, கூடுதலா பகவானுடைய சிந்தனை ஈடுபடணும், அப்பதான் மனதை புலன்களையும் கட்டுப்படுத்த முடியும். ஏகாதசி பீஸ் சாப்பிட்டோம்னா புலன்களை கட்டுப்படுத்த இன்னும் கஷ்டம் தான், கவனமா இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா.